ஞாயிறு சிந்தனை.
என தருமை அன்புள்ளங்களே, அருள் பணியாளருக்கென நான் பயிற்சி பெற்று வந்த ஆண்டுகளிலும், அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்னரும் மக்கள் எனக்கு அளித்துள்ள கொடைகள் பல. அவற்றில் இன்று நான் சிறப்பாக எண்ணி பார்க்க விளைவது, எனக்கு அறிமுகமான அறிமுகம் இல்லாத இல்லங்களில் எனக்கு கிடைத்த வரவேற்பும் விருந்தும். விருந்தோம்பலை பற்றி இன்று நாம் எண்ணி பார்க்க இன்றைய ஞாயிறு வாசகங்கள் வாய்ப்பை உருவாக்கி தந்துள்ளன. எனக்கு கிடைத்த பல்வேறு விருந்து அனுபவங்களையும் இன்றைய நற்செய்தியையும் இணைத்து பார்க்கும்போது ஒரு சில எண்ணங்கள் மனதில் எழுகின்றன. வசதிகள் நிறைந்த செல்வந்தர்கள், நடுத்தர வருமானம் உள்ளவர்கள், வசதிகள் குறைந்த வறியோர் என்று சமுதாயத்தின் பல நிலைகளில் இருந்தவர்களின் இல்லங்களில் விருந்துண்ணும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒப்புமைப்படுத்துவது நல்லதல்ல என்பதை நான் அறிவேன் நண்பர்களே. இருந்தாலும் செல்வம் மிகுந்தோர் படைத்த ஒரு சில விருந்துகளையும் வறியோர் இல்லங்களில் நான் உண்ட உணவையும் இணைத்து சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. தரமான பல வகையான உணவு வகைகள் பரிமாறப்பட்ட செல்வந்தர்களின் விருந்துகளில் ஒரு சில வேளைகளில் அந்த விருந்தில் பரிமாறப்பட்ட விலையுயர்ந்த பானங்களை பற்றியும் ஒரு சில உணவு வகைகளுக்கான செலவுகள் பற்றியும் பேச்சுக்கள் எழுந்துள்ளன. இத்தகைய விருந்திலிருந்து திரும்பிய பிறகு எனக்குள் ஒரு கேள்வி எழுந்ததுண்டு. இன்று நான் கலந்து கொண்ட விருந்தில் விருந்தினர் முக்கியத்துவம் பெற்றனரா அல்லது விருந்து முக்கியத்துவம் பெற்றதா என்பதே அந்த கேள்வி. வசதிகள் அதிகம் இல்லாதவர்கள் இல்லங்களில் விருந்து உண்டு வந்த பின்னர் அங்கு என்ன சாப்பிட்டேன் என்பது கூட பல வேளைகளில் நினைவில் இருக்காது. ஆனால் அவர்களோடு செலவழித்த நேரம் மனதிற்கு நிறைவை தந்துள்ளது. ஒரு சில இல்லங்களில் நான் அங்கு செல்வதற்கு முன்னரே எனக்கு என்ன வகையான உணவு பிடிக்கும் அல்லது ஒத்துப்போகும் என்பதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் அறிந்து கொள்ளவும், அந்த உணவை தயாரிக்கவும் அவர்கள் எடுத்துக்கொண்ட அக்கறை என்னை மனம் நெகிழ வைத்துள்ளன. இந்த இல்லங்களில் விருந்தை விட விருந்தினர் முதன்மையிடம் பெறுவதை நான் உணர்ந்திருக்கின்றேன். அன்பு நெஞ்சங்களே, விருந்து முக்கியமா விருந்தினர் முக்கியமா என்ற கேள்விக்கு பதில் தருவது போல இன்றைய நற்செய்தி அமைந்துள்ளது. விருந்தினராக வந்திருந்த இயேசுவுக்கு வகை வகையாக உணவு தயாரிப்பதில் முனைப்புடன் இருந்தார் மார்த்தா. அவருக்கு இயேசு முக்கியம்தான். ஆனாலும் அவருக்கு கொடுக்கவிருக்கும் விருந்து மார்த்தாவின் எண்ணங்களை அதிகம் நிறைத்திருந்தது. மரியாவுக்கோ இயேசு முக்கியமாகி போனார். விருந்தா விருந்தினரா, எது முக்கியம் என்ற கேள்விக்கு இயேசு தரும் பதில் மிக தெளிவாக உள்ளது.
மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது.
விருந்து தரும் மறுமருந்தை வியந்தேனே இறைவா, அன்பில் நிறை வாழ்வு தரும் அருள் வடிவே தலைவா.
எனதருமை அன்புள்ளங்களே, நற்செய்தி சொல்லித்தரும் பாடங்களைப் போலவே தொடக்க நூலில் நாம் வாசிக்கும் நிகழ்வும் விருந்தோம்பலை பற்றி பல பாடங்களை நமக்கு சொல்லித் தருகின்றது. பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் என்று இந்த வாசகம் ஆரம்பமாகின்றது. உலகின் பல பகுதிகளை கோடை வெயில் சுட்டெரித்து கொண்டிருக்கலாம் அல்லது சுட்டெரித்து சென்றிருக்கலாம். வெப்பம் மிகுதியாகும் போது மனமும் உடலும் சோர்ந்து போகும். ஒருவேளை ஆபிரகாம் அப்படி ஒரு சோர்வுடன் தன் கூடார வாயிலில் அமர்ந்திருந்த நேரத்தில் மூன்று பேர் அவர் முன் வந்து நிற்கின்றனர். முன்பின் அறிமுகமில்லாத மூவர் வழி தவறி வந்திருக்கலாம், வழி கேட்க வந்திருக்கலாம். இப்படி நேரம் காலம் தெரியாமல் வருபவர்களை விரைவில் அனுப்பிவிடுவதில் நாம் கவனம் செலுத்துவோம் இல்லையா? அதற்கு பதிலாக ஆபிரகாம் அங்கு செய்தது வியப்பான ஒரு செயல். அங்கு நடந்ததை தொடக்க நூல் இவ்விதம் விவரிக்கின்றது.
தொடக்க நூல் பிரிவு 18. பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். மூன்று மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவியபின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகின்றேன். நீங்கள் புத்துணர்வு பெற்றபின் பயணத்தை தொடருங்கள் என்றார்.
அன்பு நெஞ்சங்களே, ஆபிரகாம் காலத்து கதை இது. நம் காலத்து கதை வேறு. ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தையும் நாம் வாழும் இந்த காலத்தையும் ஒப்பிடுவது தவறு என்பது எனக்கு தெரிகின்றது. ஆனாலும் அன்று அங்கு நடந்தது இன்றைய நம் சூழலுக்கு தேவைப்படும் ஒரு சில பாடங்களையாவது சொல்லித்தரும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. மறுக்கவும் கூடாது. முதலில் முன்பின் தெரியாதவர்களை வீட்டுக்குள் வரவழைத்து விருந்து கொடுப்பதை பற்றி சிந்திக்கலாம். அன்பு இதயங்களே, பெருநகரங்களில் வாழ்பவர்களாக நாம் இருந்தால் வீட்டின் அழைப்பு மணி அடித்ததும் கதவை திறப்பதற்கு முன் ஒரு துளை வழியே வெளியில் இருப்பவர் யார் என்று பார்ப்போம். கொஞ்சம் அறிமுகமானவர் போல் தெரிந்தால் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட கதவை அந்த சங்கிலி அனுமதிக்கும் அளவுக்கு திறப்போம். வெளியில் இருப்பவர் வீட்டுக்குள் வரலாமா வேண்டாமா என்ற தீர்மானத்தை அந்த சிறு இடைவெளியில் நாம் எடுப்போம். ஒருவரை வீட்டுக்குள் அனுமதிப்பதற்கே இத்தனை தயக்கம் இருக்கும் நமது சூழலில் அவருக்கு விருந்து படைப்பது என்பது எட்டாத கனவுதான் இல்லையா? அன்பு நெஞ்சங்களே, விருந்தோம்பல் என்பது கற்பனையாக கனவாக மாறி வருவது உண்மையிலேயே நமது தலைமுறை சந்திக்கும் பெரும் இழப்புதான். மீண்டும் ஆபிரகாம் கதைக்கு வருவோம். வழியோடு சென்றவர்களை வலியச் சென்று அழைத்து வந்து விருந்து படைக்கின்றார் ஆபிரகாம். அதுவும் வீட்டில் எதுவும் தயாராக இல்லாமல் இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு விருந்து. விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஏற்பாடுகளே நடக்கின்றன. ஓர் எளிய அல்லது நடுத்தர குடும்பத்தில் நடக்கும் ஒரு காட்சி நமது கண்முன் விரிகின்றது. தனக்கோ தன் குடும்பத்திற்கோ நல்ல உணவு இல்லாத போதும் விருந்தினர் என்று வரும்போது அவர்களுக்கு நல்ல உணவை பரிமாறுபவர்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். அன்பு இதயங்களே, தங்கள் செல்வத்தை பறைசாற்ற செய்யப்படும் முயற்சி அல்ல இது. தங்கள் அன்பை பாசத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதே இந்த முயற்சி. நம் வீடுகளில் அடிக்கடி இப்படி நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. முன்னறிவிப்பு ஏதும் இல்லாமல் வந்துவிடும் விருந்தினருக்கு தன் வீட்டில் ஒன்றுமில்லாத நிலையிலும் தன் மகனை அடுத்த வீட்டுக்கு அனுப்பி அல்லது வீட்டுக்கு எதிரே உள்ள கடையில் கடனை சொல்லி ஒரு பழரசமோ காப்பியோ வாங்கி வந்து கொடுக்கும் எத்தனை பேரை நாம் பார்த்திருக்கின்றோம், அல்லது எத்தனை முறை இப்படி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். அருள் பணியாளராக என்னை வரவேற்று இவ்விதம் அன்பு விருந்தளித்த அனைவரையும் இன்று இப்போது நான் இறைவன் சந்நிதியில் நன்றியோடு எண்ணி பார்க்கின்றேன். எனதருமை அன்புள்ளங்களே, அன்பை பறைசாற்றும் பல்வேறு விருந்துகளை பற்றி பேசும்போது தன்னிடம் உள்ள செல்வத்தை பறைசாற்ற அதை ஏறக்குறைய ஒரு உலக சாதனையாக மாற்ற முயற்சிகளில் ஈடுபடும் பல செல்வந்தர்களின் விருந்துகளையும் இங்கு சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. உலகத்திலேயே இதுவரை நடந்த திருமணங்களில் மிக அதிக செலவோடு நடத்தப்பட்ட திருமணங்கள் என்ற பட்டியலை இணையதளத்தில் நீங்கள் தேடி பார்த்தால் வேதனையான பல ஆச்சரியங்கள் அங்கு உங்களுக்கு காத்திருக்கும். 2004 உலகின் மிக பெரும் மிக 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 பெரும் செல்வந்தர்களில் ஒருவர் தன் மகளுக்கு நடத்திய திருமண விருந்து உலக சாதனை என்று பேசக்கூடிய அளவுக்கு செலவு செய்யப்பட்ட ஒரு விருந்து. அந்த விருந்துக்கு ஆன செலவு என்ன தெரியுமா? 60 முதல் 70 மில்லியன் டாலர்கள். அதாவது அன்றைய நிலவரப்படி ஏறத்தாழ 300 முதல் 350 கோடி ரூபாய். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 1000க்கும் குறைவானவர்கள். அன்பு இதயங்களே, 1000 விருந்தினருக்கு ஆன செலவை கொண்டு இந்தியாவில் 30 கோடி வரியோர் ஒரு நாள் முழுவதும் வயிறார சாப்பிட்டிருக்கலாம். அந்த விருந்தில் வீணாக்கப்பட்ட உணவை மட்டுமே எடுத்துக்கொண்டால் கட்டாயம் 10 கோடி ஏழை இந்தியர்களின் பசியை போக்கியிருக்கலாம். ஏன் இந்த விருந்தையும் இந்தியாவையும் முடிச்சு போடுகிறேன் என்று குழம்புகிறீர்களா? இந்த விருந்தை கொடுத்தவர் வேறு யாரும் அல்ல, ஒரு செல்வந்தரான இந்தியர். இதற்கு மேலும் நான் என்ன சொல்ல முடியும்? இந்தியா ஒரு வறுமை நாடு என்று மற்றவர்கள் சொல்லும் போது அன்பர்களே, அதை ஏற்க மறுப்பவர்களில் நானும் ஒருவன். செல்வந்தரான அந்த இந்தியரை பற்றி பொறாமையில் நான் பொறுமுகிறேனா? இருக்கலாம். ஆனால் வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் கூடி வரும் இன்றைய உலகில் இந்தியாவிலோ அல்லது உலகின் எந்த ஒரு மூலையிலோ இவ்வகையான அர்த்தமற்ற ஆடம்பர விருந்துகள் நடப்பது ஒரு பாவச்செயல் என்பதையும் சொல்லித்தானே ஆக வேண்டும். அன்பு இதயங்களே, விருந்துகளை விட விருந்தினர்கள் முக்கியத்துவம் பெறும்போது விருந்தோம்பல் என்ற வார்த்தை இன்னும் பொருளுள்ளதாக புனிதம் மிக்கதாக மாறும். விருந்தோம்பல் என்ற வார்த்தையை கேட்டதும் கட்டாயம் திருவள்ளுவர் நம் நினைவுக்கு வந்திருப்பார். 10 குறள்களில் விருந்தோம்பலின் மிக உயர்ந்த பண்புகளை தெளிவாக கூறியுள்ளார் திருவள்ளுவர். ஆபிரகாம் மேற்கொண்ட விருந்தோம்பல் நிகழ்வு எப்படி நடைமுறைக்கு ஒவ்வாத கற்பனையான கனவாக தெரிகின்றதோ அதேபோல் திருவள்ளுவரின் கூற்றுக்களும் எட்ட முடியாத உயரத்தில் உள்ள உபதேசங்களாக தெரியலாம். ஆனால் அன்புள்ளங்களே, எட்ட முடியாத தூரத்தில் இருப்பதால் இந்த கனவுகளை புளிப்பு என்று ஒதுக்காமல் வாழ்வில் ஓரளவாயிலும் நாம் கடைபிடித்தால் இந்த உலகத்தை நாம் விண்ணகமாக்கி விடலாம். எனதருமை அன்புள்ளங்களே, விருந்தோம்பலை குறித்து வள்ளுவர் கூறிய 10 குறள்களில் ஒன்று இன்றைய தொடக்க நூல் நிகழ்வுக்கு நெருங்கிய தொடர்பு உடையதைப் போல தெரிகின்றது. வானவர் என்று தெரியாமலேயே அவர்களை அழைத்து விருந்து படைத்தார் ஆபிரகாம் என்று தொடக்க நூலில் நாம் வாசித்தோம். நாள் முழுவதும் விருந்தினரை உபசரித்து வழியனுப்பி அடுத்த விருந்தினரை எதிர்கொண்டு வாழ்பவர் விண்ணவர் மத்தியில் விருந்தினராவார் என்று வள்ளுவர் கூறியுள்ளார்.
செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு.
அன்பு இதயங்களே, உண்மையான விருந்தோம்பலை உயிர்பெறச் செய்யும் மனதை உலகோர் அனைவருக்கும் இறைவன் வழங்க வேண்டும் என்று இன்று மன்றாடுவோம். நாம் விருந்து படைப்போர் மத்தியில் வானத்தூதர்களும் இருக்கலாம். வானத்தூதர்கள் நம் இல்லங்களுக்கு வந்து நம்மை வாழ்த்திடும் வாய்ப்பை பெறுவோம், அல்லது வானத்தூதர்களாக நாம் இவ்வுலகில் மாறும் வாய்ப்பையும் பெறுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு இணைந்து பிரேசில் நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகரில் July 22 முதல் 28 முடிய உலக இளையோர் நாள் கொண்டாடப்படுகின்றது. இந்த உலக இளையோர் நாளை கொண்டாட காத்திருக்கும் இளையோர் வானத்தூதர்களாக மாறும் வரம் பெற வேண்டுமென்று அவர்களுக்காக மன்றாடுவோம். பிரிவினைகளாலும் வன்முறைகளாலும் காயப்பட்டிருக்கும் இளையோர் உள்ளங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பரந்த மனப்பான்மையை வளர்த்து கொள்ளவும், தேவையில் இருப்போரை விருந்தினராக வரவேற்று அவர்களுக்கு உரிய மதிப்பை வழங்கவும் தேவையான மனநிலையை இந்த உலக இளையோர் நாள் இளையோரிடையே உருவாக்க வேண்டுமென்று இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.